அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் பொதுக்காலம் 18 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்கு மனித ஞானம் அல்ல, இறை ஞானமே முக்கியம் என்பதை இன்றைய வாசகங்கள் உணர்த்துகின்றன. 80 பெரியவர் ஒருவர் தான் சாக கிடந்தபோது, 40 வரை நாயாய் உழைத்து பணம் சம்பாதித்தேன், அடுத்த 40 பேயாய் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை பாதுகாத்தேன், நாயாய் பேயாய் வாழ்ந்த நான் மனிதனாக வாழ இறுதி வரை மறந்துவிட்டேன் என்று கூறினாராம். இன்றைய முதல் வாசகம் நாம் நிலையானவை என்று எதை நினைக்கின்றோமோ அதை வீண் என்று சொல்கிறது. செல்வத்தையே பெரிதாக நினைத்து கொண்டு நாம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம். செல்வம் குறித்து இயேசு நமக்கு எடுக்கிற ஆழமான பாடம்தான் இன்றைய நற்செய்தியில் வரும் பணக்கார முட்டாள் உவமை. நற்செய்தியில் செல்வனை அறிவிலியே என்று அழைப்பதன் காரணம் அவனிடம் அதிகம் செல்வம் இருந்ததால் அன்று, மாறாக செல்வத்தின் காரணமாக அவன் கடவுளை மறந்ததால்தான். மண்ணுலகில் உங்களுக்கான செல்வத்தை சேகரிக்க வேண்டாம், மாறாக விண்ணுலகில் உள்ள செல்வத்தை சேமித்து வையுங்கள், அதுவே நிரந்தரம் என இயேசு நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பெருஞ்செல்வனிடம் கடவுள் அன்பும் இல்லை, பிறர் அன்பும் இல்லை. இந்த இரண்டுமே இல்லாததால்தான் அந்த செல்வந்தன் தன்னலத்தால் ஆடுகின்றான். நான், எனது, எனக்கு என்று நினைத்தான். அதற்காகத்தான் உடைமைகளை சேர்த்தான். அவன் கண்ணுக்கு கடவுள் தெரியவில்லை, களஞ்சியங்களை பெரிதாக்கினான். ஒரு நிலை வரைக்கும் தான் கடவுள் பொறுத்திருப்பார் என்பது போல் அவனுடைய வாழ்க்கையிலும் கடைசி இரவு வந்தது. அப்போது அவன் சேமித்து வைத்தவை அவனுக்கே பயன்படவில்லை என்பதாயிற்று. உழைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இந்த முதலீடெல்லாம் சேமித்து வைக்கப்பட வேண்டிய இடம் கடவுள் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். பணக்கார முட்டாளின் மனப்பான்மையில் 2 பிழைகள் இருப்பதை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 1, பணக்காரன் தன்னை தாண்டி யாரையும் பற்றி சிந்திக்கவில்லை. அவனுடைய உலகில் வேறு யாரும் உயிர் வாழவில்லை. அவனுடைய உலகில் அவனும் அவனுடைய களஞ்சியங்களும் தானியங்களும் செல்வங்களும் மட்டுமே இருந்தன. உறவு என்ற சொல் அங்கே இல்லை. அதனால்தான் அவன் ஒரு பணக்கார முட்டாள். 2, பணக்காரன் இந்த உலகை தாண்டி எதையும் பற்றி சிந்திக்கவில்லை. இது பணக்கார முட்டாளின் 2 பெருங்குறை. அவன் ஏதோ காலாகாலத்திற்கு உயிரோடு இருக்கப் போவது போல் திட்டமிடுகிறான். என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று தன் நெஞ்சோடு பேசுகின்றான். அதிகப்படியான பணம் ஒரு பொய்யான பெருமையை அவனுக்கு தருகிறது. உலக வாழ்விற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை உணராதவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் முட்டாள்தானே. ஒருமுறை ஒரு துறவியின் இல்லத்திற்கு பிரயாணி ஒருத்தன் வந்து, ஒரு நாள் உங்கள் இல்லத்தில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறான். துறவி அனுமதிக்கிறார். துறவியின் அறையை பார்க்கிற அந்த பயணிக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அங்கே பொருட்கள் ஏதும் இல்லை. அறை ஏறக்குறைய வெறுமனே இருந்தது. பயணி துறவியிடம், ஐயா, உங்கள் பொருட்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டான். பொருட்கள் என்றால் அதுதான் பெட்டி, படுக்கை, கட்டில், மேசை, இதர சாமான்கள் என்றான் பயணி. சரி, உங்கள் பொருட்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார் துறவி. அதற்கு பயணி, நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி பொருட்களை வைத்திருக்க முடியும் என்றான். துறவி இறுதியாக சொன்னார், நானும் ஒரு பயணியே. பணக்கார முட்டால் தான் இவ்வுலகில் ஒரு பயணிதான் என்று உணர்ந்திருந்தால் களஞ்சியங்கள் மீதும் தானியங்கள் மீதும் இத்தனை பிரியம் வைத்திருக்க மாட்டான். பணம் சேர்ப்பது வைத்திருப்பது புத்திசாலித்தனமே, ஆனால் அது அந்த செல்வந்தனை தாண்டி மற்றவரை பற்றியும் இவ்வுலகை தாண்டி மறு உலகை பற்றியும் யோசிக்க தடை செய்யும் போது செல்வந்தர்கள் முட்டாளாகின்றார்கள். பேராசைதான் சமூகத்தில் காணப்படும் அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் காரணமாக உள்ளது. பேராசை கொண்டவரால் அடுத்தவர் நலனில் அக்கறை காட்ட இயலாது. அநீதிகளை எதிர்த்து நிற்க முடியாது. செல்வம் பகிரப்படும் போது மகிழ்ச்சி பிறக்கிறது, வாழ்வு கிடைக்கிறது. இந்நாளில் நாம் செல்வம் சேர்ப்பதில் பேராசை பிடித்தவர்களாக உள்ளோமா, அல்லது கடவுள் முன்னிலையில் செல்வம் சேர்ப்பவர்களாக உள்ளோமா என்று சிந்தித்து வாழ்வோம்.
திருப்பாடல்
90.
தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், என் தலைவரே என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். போன்ற நாட்கள் என் தலைவரே என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். எங்களின் நாட்களை கணித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும் உமது ஊழியர்க்கு இரக்கம் என்றும் காட்டும், என் தலைவரே என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம், புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டின் பொது காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 18வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில பொருட்செல்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அருட்செல்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கின்ற நிலையை கேள்வி கேட்டு நாம் அருட்செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் கடினப்பட்டு உழைக்கின்றோம். நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவும் இன்னும் எதிர்காலத்திலே நமக்கு தேவைப்படும் என்று கடினப்பட்டு உழைத்து தேவையான பொருட்செல்வங்களை சேர்த்து வைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி பொருட்செல்வங்களை சேர்த்து வைப்பதிலேயே காலம் செலவழிந்து விடுகிறது. அருட்செல்வத்திற்கான நேரத்தை நாம் செலவிடுவது கிடையாது என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்தனையை கொடுத்து அருட்செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது சபையுரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சபையுரையாளர் தான் எழுதுகிற பொழுது முதல் அதிகாரத்திலேயே இப்படி சொல்லுகிறார், வீண், முற்றிலும் வீண் என்கிறார். அவர் எதை வீண் என்று சொல்லுகிறார்? எல்லாமே வீண் என்று சொல்லுகிறார். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்காக விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவில் அவருக்கு மனதிற்கு அமைதி இல்லை. இப்படியெல்லாம் ஒருவர் துன்பப்பட்டு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சொத்தினால் அவருடைய உழைப்பு எல்லாமே வீணாகி விடுகிறது என்று சொல்லுகிறார். காரணம், மனிதருடைய வாழ்நாள் குறைவு. எந்த வேளையில் இறப்பு வரும் என்பது எந்த மனிதருக்குமே தெரியாது. ஆக இந்த உலகில் சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்களும் அதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம் எல்லாமே வீண்தானே என்று சபையுரையாளர் சிந்தித்து இந்த கருத்தினை சொல்லுகிறார். இந்த இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் இந்த உலக சார்ந்த காரியங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காது கடவுள் சார்ந்த காரியங்களிலே நாம் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலக இயல்பு என்பது பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு, பேராசை போன்ற இப்படிப்பட்ட பொய் பேசுகிற தீய நிலைகளிலே இருக்கக்கூடியதை குறிக்கிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய சாயலிலே மனிதராகிய நாம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். கிறிஸ்து அந்த சாயலை நிலைப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குரிய மனநிலையில், புதுப்பிக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ வேண்டும் என்றால் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லாது கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட, கிறிஸ்துவில் ஒரே மனிதராய் இருக்கின்றோம் என்ற ஒரு மனநிலையை பெற்றுக்கொண்டு நாம் இருக்க வேண்டும். அந்த மனநிலையோடு இருக்கிற பொழுது நாம் உலக சார்ந்த காரியங்களிலே ஈடுபடாது, கடவுள் சார்ந்த காரியங்களிலே, அருள் சார்ந்த காரியங்களிலே நாம் ஈடுபடுவோம் என்று இந்த இரண்டாவது வாசகம் மூலமாக பவுலுடைய நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து, போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராக என்னை அமைத்தவர் யார்? இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு நான் யார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பொருட்கள் மீது ஆவல் கொண்டிருக்கிற, பொருட்கள் மீது அளவு கடந்து பற்று கொண்டிருக்கக்கூடியவருக்கு இன்று ஒரு சவக்குடி கொடுக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிற உவமை. இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒருவர் தான் உழைத்து தான் சேர்த்து வைப்பதற்கு இடமில்லாத நிலையிலே தன்னுடைய களஞ்சியத்தை இன்னும் பெரிதாக கட்டி நிம்மதியாக வாழ வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கடவுள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போய்விடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்கிறார். இதை கேட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே, அறிவிலேயே என்று சொல்லுகிறார். கடவுள் முன்னிலையில் செல்வம் உள்ளவராக எப்படி நாம் இருப்பது என்று யோசித்து பார்க்கிற பொழுது, கடவுளுக்குரிய காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது கடவுள் முன்னிலையில் நாம் செல்வராக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது இதைத்தான். அவர் சொல்வது மூன்று காரியம். அன்பை மையப்படுத்துகிறார், பரிவை மையப்படுத்துகிறார், இரக்கத்தை மையப்படுத்துகிறார். அன்பு, பரிவு, இரக்கம், இந்த காரியங்களிலே இந்த உலகில் வாழுகிற நாம் பல நேரங்களிலே இந்த பொருட்களை சேர்த்து வைப்பதற்காக நம்முடைய மனதை செலவழித்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மனிதரை, இன்னும் குறிப்பாக தேவையில் இருக்கக்கூடிய மனிதரை கண்டுகொள்ளாது அன்பில்லாது நாம் இருக்கிறோம், இரக்கமில்லாது இருக்கிறோம், பரிவு இல்லாது இருக்கிறோம். ஆண்டவருடைய போதனைகளை நாம் வாழ்க்கையாக மாற்றுகிற பொழுது இந்த மூன்று காரியங்கள் கட்டாயமாக தேவைப்படுகிறது. இந்த அன்பை, இந்த பரிவை, இந்த இரக்கத்தை நாம் முதலில் குடும்பத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும், பிறகு இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும். கடவுள் இதைத்தான் சொல்லுகிறார். இந்த உலகில பொருட்களுக்கு, உலக சார்ந்த தீய நாட்டங்களிலே நாம் ஈடுபடாது, கடவுள் சார்ந்த அருள் வாழ்க்கையில் அன்பு, பரிவை, இரக்கத்தை மையப்படுத்திய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிற பொழுது, அருள் காரியங்களிலே நாம் ஈடுபட்டு அருள் செல்வத்தை நாம் இந்த உலகிலே சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற பொழுது, கடவுளுடைய சாயலிலே நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அந்த சாயல் நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து, பரிவு காட்டி, இரக்கம் காட்டி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகிற பொழுது நாம் அருள் வாழ்வை தேடிக்கொள்ளுகிறோம். நீதிக்குரிய காரியங்களிலே கடவுளுடைய விருப்பத்திற்கிணங்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இன்றைய நாளிலே நாம் கடவுளிடத்தில் வரம் கேட்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பொருட்களை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கிறோம். இது எங்களுக்கு தேவை, ஆனாலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாக இந்த காரியத்திலேயே ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீர் சொல்லுகிறேன். உம்முடைய இந்த அழைப்புக்கேற்ப நாங்கள் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டாலும் அருள் செல்வத்திற்குரிய காரியங்களிலே எங்களுடைய மனதை ஈடுபடுத்த உமக்கு உகந்த அன்பு செய்து, பரிவு காட்டி, இரக்கம் காட்டி அருள் செல்வங்களை சேர்த்துக் கொள்ளுகிற மக்களாக வாழ எங்களுடைய மனதை மாற்றியருளும். உம்முடைய தூய ஆவி எங்களோடு இருந்து இந்த ஒரு அருள் செல்வங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து அதன் மூலமாக நீர் சொல்லுகிற அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தி அருளும். ஆமென்.
வேரிதாஸ் தமிழ் பணி, திருச்சபை செய்திகள். குஜராத் நகரில் ஆண்களை விட பெண் குழந்தைகளின் மரணம் அதிகம். குஜராத் நகர்களில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 வயதுக்குட்பட்ட 12,325 பெண் குழந்தைகளும் 8,706 ஆண் குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநிலத்தில் பணிபுரியும் இயேசு சபையினரின் மனித உரிமைகள் மையம் தெரிவிக்கிறது. இதே காலகட்டத்தில் குஜராத்தின் கிராமப்புறத்தில் 1 வயதுக்குட்பட்ட 2,739 ஆண் குழந்தைகளும் 2,246 பெண் குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. நகர்ப்புறங்களில் பெண் குழந்தைகளின் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்பதற்கு மக்களின் ஆணாதிக்க மனப்பான்மையும் ஆண் குழந்தைகளையே விரும்பும் மனநிலையுமே காரணம் என்கின்றார் இயேசு சபையின் நீதி, அமைதி மற்றும் மனித உரிமைகளுக்கான பிரசன்ட் அமைப்பின் தலைவர் அருட்பணியாளர் கெட்ரிக் பிரகாஷ்.
47வது உலக அமைதி தினம், சகோதரத்துவம் அமைதிக்கான அடித்தளம் மற்றும் பாதை. 2014 சனவரி முதல் தேதியன்று கத்தோலிக்க உலகில் சிறப்பிக்கப்படும் 47வது உலக அமைதி தினத்துக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள தலைப்பு இப்புதனன்று வெளியிடப்பட்டது. சகோதரத்துவம் அமைதிக்கான அடித்தளம் மற்றும் பாதை என்பது 47வது உலக அமைதி தினத்துக்கான தலைப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உலக அமைதி தினம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பாப்பிரை பணியில் முதல் முறையாக சிறப்பிக்கவிருக்கும் உலக கத்தோலிக்க அமைதி தினமாக இருக்கும். 1968 ஆண்டில் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் உருவாக்கப்பட்ட உலக கத்தோலிக்க அமைதி தினம் ஆண்டுதோறும் சனவரி முதல் தேதியன்று சிறப்பிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
27வது அனைத்துலக அமைதி கருத்தரங்கம், நம்பிக்கையின் துணிச்சல். நம்பிக்கையின் துணிச்சல் உரையாடலில் மதங்களும் கலாச்சாரங்களும் என்ற தலைப்பில் உலகின் அமைதியை ஊக்குவிக்கும் 27வது அனைத்துலக கருத்தரங்கம் ரோம் ஜான் எஜிதியோ பிறரன்பு அமைப்பினரால் நடத்தப்பட உள்ளது. வருகிற செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் முதல் தேதி வரை நடைபெறவிருக்கும் இக்கருத்தரங்கில் உலகின் முக்கிய மதங்களின் பிரதிநிதிகள், ஐரோப்பிய அரசியல் மற்றும் கலாச்சார வாழ்வின் பிரதிநிதிகள் என 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் இடம்பெறும் நெருக்கடிகள், ஆப்பிரிக்காவின் ஒப்புரவு, ஆசியாவின் மதங்களின் பங்கு, லத்தீன் அமெரிக்காவின் எதிர்காலம், குடியேற்றம், மத நம்பிக்கையற்றவர்கள் மற்றும் மத நம்பிக்கையாளர்களுக்கு இடையேயான உரையாடல், துன்பத்தின் வாழ்வின் மதிப்பு, நீண்ட ஆயுட்காலம் ஓர் ஆசீர்வாதம், இன்றைய மறைசாட்சிய வாழ்வு, பெண்களுக்கு எதிரான வன்முறை என பல தலைப்புகளில் இக்கருத்தரங்கு நடைபெறும். ரோமில் நடைபெறவிருக்கும் இக்கருத்தரங்கில் இடம்பெறும் உரைகள், கருத்து பகிர்வுகள், பொதுவான விவாதங்கள் போன்றவை ரோம் நகரை அமைதி மற்றும் ஒருங்கிணைந்த வாழ்வின் அடையாள தலைநகராக காட்டும் என அந்திரேயா ரிகார்ட்.
இளமையில் கற்றுக்கொண்ட பழக்கங்கள் நம்மை நல்ல நிலையில் காப்பாற்றும், மணிலா பேராயர் கர்தினால் டாகல். இளமையிலேயே கிறிஸ்துவை நெருங்கி வர கற்றுக்கொண்டால் வாழ்வின் ஒரு சில வேளைகளில் வேறு யாரிடமும் நெருங்கி செல்ல முடியாதபோது இறைவனிடம் நெருங்கி வர முடியும் என்று மணிலா பேராயர் கர்தினால் லூயிஸ் ஆண்டோனியோ டாகல் அவர்கள் இளையோரிடம் கூறினார். 28வது உலக இளையோர் நாள் நிகழ்வுகளின் இறுதி நாளை ஒட்டி கடந்த ஞாயிறன்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் மெகாட்டி நகரில் நடைபெற்ற பிலிப்பைன்ஸ் இளையோர் நாள் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட கர்தினால் டாகல் அவர்கள் இளையோர் இறைவேண்டலின் வழியாக இறைவனை நெருங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 5000க்கும் அதிகமான இளையோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பேசிய கர்தினால் டாகல், இளமை என்ற நிலை கடந்து போன பிறகும் இளமையில் கற்றுக்கொண்ட பழக்கங்கள் நம்மை நல்ல நிலையில் காப்பாற்றும் என்று கூறினார். ரியோ நகரிலிருந்து 1000 மைல்கள் தள்ளி நாம் இருந்தாலும் இறைவன் மீதும் அவரது நற்செய்தியின் மீதும் நாம் கொண்டுள்ள ஆர்வம் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்று ஜெஸ்ஸே மெக்கார்டோ அவர்கள் இக்கூட்டத்தில் கூறினார்.
உலக இளையோர் நாள் நிகழ்வுகளை தொடர்ந்து 5000க்கும் அதிகமான இளையோர் அருள்பணியாளர்களாகவும் துறவியராகவும் வாழ முடிவு. கடந்த ஞாயிறன்று சிறப்புடன் முடிவுற்ற 28வது உலக இளையோர் நாள் நிகழ்வுகளை தொடர்ந்து கடந்த திங்களன்று 50க்கும் அதிகமான இளையோர் கலந்து கொண்ட இரையழைத்தல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ரியோ தி ஜெனரோ நகரின் காங்கிரஸ் மையத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ரியோ பேராயர் ஒரானி டெம்பஸ்டா தலைமை தாங்கினார். வியன்னா பேராயர் கர்தினால் பாஸ்டன் பேராயர் சீன் ஓ மெலி, சிட்னி பேராயர் ஜார்ஜ் பெல் சோ பவுலோ, பேராயர் கர்தினால் ஒடில்லோ செக்ரர் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 75,000 ஆயர்களும் கலந்து கொண்டனர்.
ஊடகத்துறையில் உருவாகியுள்ள மாற்றங்கள் திரு அவையின் வரலாற்றிலும் பாதிப்புகளை உருவாக்குகிறது. பேராயர் கிளாடியோ மரிய செல்லி. ஊடகத்துறையில் உருவாகியுள்ள மாற்றங்கள் வெறும் தொழில்நுட்ப மாற்றங்களாக மட்டுமன்றி கலாச்சார மாற்றங்களாகவும் இருப்பதால் திரு அவையின் வரலாற்றிலும் பாதிப்புகளை உருவாக்குகிறது என்று வத்திக்கான் உயரதிகாரி ஒருவர் கூறினார். ஆகஸ்ட் முதல் இவ்வியாழன் முதல் சனிக்கிழமை முடிய தென் அமெரிக்காவின் ஈக்வடோர் நாட்டின் குவிட்டோ நகரில் நடைபெறும் லத்தீன் அமெரிக்க கத்தோலிக்க ஊடகவியலாளர்கள் கூட்டத்திற்கென சமூக தொடர்பு திருப்பீடத்துறை தலைவர் பேராயர் கிளாடியோ மரியசெல்லி அவர்கள் அனுப்பியுள்ள ஒலி ஒளி வடிவச் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மக்கள் தொடர்புகளில் ஆழமான பிரிவுகளை உருவாக்கி வரும் உலகப்போக்கிற்கு எதிராக கத்தோலிக்க தொடர்பாளர்கள் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பேராயர் செல்லி அவர்கள் தன் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். இளையோரை தகுந்த முறையில் வழிகாட்ட தவறும் உலக ஊடகங்களுக்கு மாற்றாக திரு அவை செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைவுரைகளில் கூறியுள்ளதை பேராயர் செல்லி அவர்கள் தன் செய்தியில் சிறப்பாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
கத்தோலிக்க நாடு என்று அழைக்கப்படும் பிரேசிலுக்கு சிறந்ததொரு சாட்சியாக உலக இளையோர் நாள் அமைந்தது. ரியோ பேராயர் ஒரானி டெம்பஸ்டா. பிரேசில் நாட்டில் நிகழ்ந்த 28வது உலக இளையோர் நாள் நிகழ்வுகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லதொரு மாற்றமாக அமைந்ததை காட்டிலும் கத்தோலிக்க நாடென்று அழைக்கப்படும் பிரேசிலுக்கு சிறந்ததொரு கத்தோலிக்க சாட்சியாக அமைந்தது என்று ரியோ தி ஜெனிரோ பேராயர் ஒராண்டி டெம்பஸ்டா அவர்கள் கூறினார். இந்த உலக நிகழ்வுக்கென உழைத்த தன்னார்வ தொண்டர்கள், அயல் நாட்டிலிருந்து வந்திருந்த இளையோர்கள், வரவேற்பளித்த குடும்பங்கள், நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் வகையில் பேராயர் டெம்பஸ்டா அவர்கள் இச்செவ்வாயன்று ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார்.
உயர்வான லட்சியங்களுக்காக அனைத்தையும் பணயம் வைப்பது சிறந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ். என் அன்பு நண்பர்களே, உயர்வான லட்சியங்களுக்காக அனைத்தையும் பணயம் வைப்பது சிறந்தது. கிறிஸ்துவின் மீதும் அவரது நற்செய்தியின் மீதும் நமது வாழ்வை பணயம் வைப்பது தகுதியானது என்ற ட்விட்டர் செய்தியை இப்புதனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 9 மொழிகளில் வெளியிட்டார். மேலும் ஜூலை 26 கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரியோ தி ஜெனிரோ நகர்வீதிகளில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரியோ நகரின் சாலைகளில் தன் திறந்த காரில் பயணித்தபோது கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த காவலர்களை மீறி நாதன் டி பிரிட்டோ என்ற 10 வயது சிறுவன் திருத்தந்தையிடம் ஓடிச்சென்று அவரை அணைத்தார். ஒரு சில நிமிடங்கள் நீடித்த இந்த நிகழ்வில் சிறுவன் நாதன் திருத்தந்தையிடம் தான் கிறிஸ்துவுக்காக ஒரு குருவாக விளைவதாக தெரிவித்ததாகவும், திருத்தந்தை அவர்கள் கண்கலங்கியபடி இன்று முதல் உன் உழைப்பு உறுதியாகிவிட்டது என்று சொன்னதாகவும் ஊடகங்கள் கூறுகின்றன. செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் உங்கள் சகோதரி நிர்மலா மற்றும் வெற்றி.